இல்ல எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கங்க சொல்லுவாங்க, நெகட்டிவா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆக்கப்பூர்வமா நீங்க எதையுமே சிந்திங்க, மாற்றமா முரணா சிந்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு கணவர் நீங்க கேட்டீங்க ஒன்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அப்படியா மஷால்லா இது நல்லா இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்கலனாலும் கூட ஒரு சந்தோஷத்துக்கு கணவனை சந்தோஷப்படு, ரொம்ப நல்லா இருக்கு மாஷால்லா எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு இது நான் கேட்ட கலரை விட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அவர் உண்மையிலே கவலைப்படுவாரு, நீ கேட்டதை வாங்குறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன். அப்ப சொல்லுவாரு உண்மையை, ஒரு கடை இல்ல ரெண்டு கடை இல்ல மூணு கடை நாலு கடை அடைஞ்ச, ஆனா நீ கேட்ட கலரே கிடைக்கல. சரி இருந்தாலும் இந்த கலரை வாங்கிட்டு போகன்னு வந்த, உனக்கு இது பிடிச்சா இதை வச்சுக்க, இல்லைன்னா நாளைக்கு போய் மாத்திக்கலாம் அப்படின்னு அப்பா அவர் சொல்லுவாரு. எப்ப நீங்க இப்படி பேசுறீங்கன்னா, ஆனா பெரும்பாலும் இப்படிலாம் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. எடுத்த உடனே நினைச்சுங்க, நீ இப்படித்தான் செய்வீங்கன்னு நினைச்சுங்க, அது பாருங்க அப்படியே நடந்து போச்சுங்க. நான் சொல்றது நான் விரும்பினதை நீங்க என்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா. அவர் அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு போய் அப்படியே கவலையாய் போய், இனி நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் இவளுக்கு சொன்னா என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாமா அப்படியே வச்சுக்க, நீ உனக்கு பிடிக்காததான் வாங்கிட்டு வந்த கட்டு, நீ கட்டுக்கா கட்ட மாட்டியா, கட்டா கட்டு கட்டடி கட்டி படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அல்லா அனுபவம் அப்படின்னு படுத்து முடிஞ்சு போச்சு. உண்மையிலேயே அவருக்கு இப்படி பதில் சொல்லுங்கிற நோக்கம் கிடையாது, அவர் இப்படி உங்கள்ட்ட பேசணுங்கிற நோக்கம் கிடையாது. பேச வச்சது யாரு, அம்மா மேடம். அம்மா மேடம் முதல்ல சாப்பிட்டா பட்டர் தடவி பேசியிருந்தாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அவர் அப்படியே உருகி இருப்பார். ஆனா பெண்கள் தெரிந்த சில நேரங்களில் போகக்கூடிய சில கோச்சுக்க கூடாது யாருமேன்னா, நான் யதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த சூழ்நிலைகளை நீங்க தான் உருவாக்கணும், நல்ல சூழ்நிலைகளை பாசிட்டிவா. அப்ப திருப்தி கொண்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சரி பாப்பா நல்லா இருக்குது. அப்ப அவர் சொல்வார், உனக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க, இல்லன்னா நம்ம போய் வேற சாமான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாங்க சரிங்க பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ஒரு நிலையில இருக்கும் பொழுது எங்க நமக்கு அந்த பச்சை கலர் இப்ப ஏதாச்சும் வந்திருக்கான போய் பார்க்கலாமா, அல்லது அதே போல வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா, போலாமே அப்படின்னு சந்தோஷமா உங்களை கூட்டிட்டு போவாரு. அப்ப நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை என்ன சொல்றேன்னு சொன்னா, தவறுகள் நடக்கக்கூடிய உலகம் தான் இது, தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் நாம். எல்லா நேரத்திலையுமே பெர்ஃபெக்டா மில்ட்ரி மேன் மாதிரி இருக்க முடியுமாங்க? ஒரு மில்ட்ரியில தான் மேஜர் ஆர்டர் போட்ட உடனே நின்றுனா நிப்பாருங்க, பத்து மணி நேரம் நின்றுட்டே இருப்பாரு ஒரு சோல்ஜர். பாக்குறீங்களா இல்லையா மில்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை இருக்க முடியுமா சொல்லுங்க? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? குடும்ப வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்க முடியுமா? லா அண்ட் ஆர்டர் போட்டு எல்லாம் எழுதி வச்சு மேடம் உடைய ரூல்ஸ் அவங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய A4 எழுதி, சார் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், சார் சார் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், சார் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், சார் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், இத்தனை மணிக்கு உங்களுக்கு டிஃபன் ரெடியாகும், நீங்கள் சாப்பிட வேண்டும், நீங்கள் இத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியே உங்கள் ஆபீஸுக்கு போக வேண்டும், இத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டில் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வர வேண்டும், இத்தனை மணிக்கு படுக்கைக்கு செல்ல வேண்டும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு மேடம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சார் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வெள்ளிக்கிழமை பச்சை சேலை கட்டு, வியாழக்கிழமை மஞ்சள் சேலை கட்டு, ஞாயிற்றுக்கிழமை நீ புழு கலர் சேலை கட்டு, காலையில நீ இட்லி சமை, சாயந்தரம் நீ ரொட்டி சுடு, இப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டு இதுக்கு நீ மாற்றமா செய்யக்கூடாது இப்படின்னா இது வாழ்க்கையானது. இது ஹோட்டல், இது என்ன, இது ஹோட்டல் லாஜிக். வாழ்க்கை அப்படி கிடையாது, வாழ்க்கை என்பது அப்படி கிடையாது. சில நேரங்களிலே சில மாற்றங்கள் சில சூழ்நிலைகள் ஏற்படும். இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் தான் நம்ம அதை பெருசாக்கி கொண்டு மனசுல அதை வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப தவறுகள் நடப்பதற்கு முன்பே இப்ப எப்படின்னு சொன்னா, உதாரணம் சொல்லி சொல்றேன். ஒரு ரோட்ல நீங்க போறீங்க, குறிப்பா நம்ம இந்தியா ரோட்டையே வச்சுக்கோங்களேன், இந்தியா ரோட்ல பள்ளமேடு இருக்குமா இருக்காதா, குண்டு குழி இருக்குமா இருக்காதா, இருக்கும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிதான் நீங்க போகணும். நீங்க பாட்டுக்கு சிங்கப்பூர் ஹைவேல போன மாதிரி இந்த ஊர்ல சைன்னு போயிட்டு கடைசியில பரிசு அடிச்சு நீங்க ஒரு பக்கம் வண்டி ஒரு பக்கம். என்ன, ஒரு ரோட்ல போகும் பொழுது அந்த ரோட்ல மேடு பள்ளம் குண்டு குழி முள்ளு கல்லு எல்லாம் இருக்கும். அதை எதிர்பார்த்துதான் நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு போனோம். நீங்க நேரா போய்கிட்டு ஏன் பள்ளம் இருந்துச்சு, நான் தப்பு பண்ணல, பள்ளம் தான் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் என் மனைவி தப்பு செய்வார், என் கணவர் தவறு செய்யத்தான் செய்வார், நான் பொறுத்துக் கொள்வேன், மன்னித்து விடுவேன்.
நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இது எந்த விஷயங்கள்ல நமக்கு விருப்பமான துன்யாவுடைய விஷயங்கள்ல இந்த ஒரு எக்ஸ்பர்ட்டோட இந்த ஒரு எதிர்பார்ப்போட போங்க, இன்ஷா அல்லாஹ் டென்ஷனே இருக்காது. எப்படி இப்ப எப்படி குழந்தை புள்ளனா சேட்டை பண்ணும் அப்படின்னு நம்ம மனசுல கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இப்ப டென்ஷன் ஆகுமா? வீட்டுல டென்ஷனே வராது. இன்றைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம குழந்தை பிள்ளைங்க எல்லாம் மனசு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி நடக்குமா இது? நம்ம அந்த மாதிரி கற்பனை பண்ணதுனாலதான் பிள்ளைங்க கத்துனா டென்ஷன், பிள்ளைங்க சாமான குறைச்சி போட்டா டென்ஷன், பிள்ளைங்க அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டா டென்ஷன், பிள்ளைங்க கத்துனா டென்ஷன். ஏன்? நம்ம பிள்ளை என்றால் யார் என்று தெரியவில்லை, அவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அதே போல மனிதர்கள் என்றால் அவர்களிடத்தில் தவறுகள் நடக்கலாம், சில கோபங்கள் ஏற்படலாம், சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் அதை நாம் மனதில் காயமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது, அதை மனதிலே தங்க வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இருவரில் ஒவ்வொருவரும் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு இன்பமான, குதூகலமான குடும்ப வாழ்க்கையை அவர்கள் நடத்தி செல்லலாம். நம்ம நான் சொல்ல விஷயங்கள் பிரயோஜனமா இருக்கா என்று சொல்லட்டுமா, போதுமா நிறுத்திக்கிட்டுமா? இப்ப நான் எத்தனாவது விஷயம் சொல்ல போறேன், மூணாவது விஷயம். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இன்னும் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆனா நம்ம ரொம்ப பேரு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணத்தான் செய்யறோம், கொஞ்சம் இல்ல ரொம்பவே மிஸ்டேக் பண்றோம். எனக்கு ஒரு மாணவி இருந்தாங்க, நான் பொதுவா கொஞ்சம் தமாஷா பேசுவேன், சொல்லும் போது உங்க ஹீரோ நல்லா இருக்காரான்னு கேட்பேன். ஹீரோனா யாருங்க? ஒரு பெண்ணுக்கு ஹீரோ யாருங்க? தமிழ்நாட்டை கேட்ட வேற யாரையும் சொல்லிடுவாங்க, ஏன்னா அது முசிபத்து. ஒரு பெண்ணுக்கு ஹீரோ யாருங்க? கணவர். அவங்க சொல்லணும்ப்பா, ஒரு பெண்ணுக்கு யாரு ஹீரோ? கணவர் தான் ஹீரோ. அவருக்கு பல்கி அடிக்க தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, பறக்க தெரிஞ்சாலும் பறக்க தெரியாட்டியும் சரி, கார் ஓட்ட தெரிஞ்சாலும் ஓட எடுத்து எதா இருந்தாலும் சரி, அவர் தான் ஹீரோ. அவருக்கு எதுவும் தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டியும் சரி, அவர் ரொம்ப வந்து ஹேண்ட்சமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு ஹீரோ யாரு? அவங்க சும்மா தமாஷுக்கு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஹீரோ அப்படின்னு ஹீரோவா? அவர் ஜீரோங்க அப்படிம்பாங்க. தமாஷுக்கு தான் சொல்லுவாங்க, தமாஷுக்கு தானே விஷயம். நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? இப்ப ஒரு பெண்ணிடத்துல கணவனை பத்தி கேட்டா அவரா? ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு, எல்லாம் நான் தாங்க சொல்லி தருவேன் அப்படிங்கிறாங்க. ஐயா சார்ட்ட போய் உங்க மனைவி எப்படிங்க? அவளா சரியான அரவுசு அப்படிங்கிறாரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். சரி, இது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு விருந்தாடி வந்திருப்பாங்க, பாவம் அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நினைச்சேன், நீ அப்பயே நினைச்ச ஒழுங்கா செய்ய மாட்டேன்னு நினைச்ச பத்தியா, எல்லாத்தையும் கூட குழப்பி வச்சிருக்க பத்தியா, என்ன படிச்சுட்டு வந்த உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது. இவர் வீட்டுக்கு ஏதாச்சும் விருந்தாளியை கூட்டு வந்து மறு அளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க உங்களுக்கு எத்தனை நேரம், எத்தனை தடவை சொல்றது, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு நேரம் வச்சு கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் முதல்ல ஆக்ஷன்ஸ் தோனிய கவனியமா, இதெல்லாம் நம்ம முதல்ல ஆக்சன்ஸ் நடக்கக்கூடிய செயல்களை சொல்லி சொல்றேன், அதுக்கு பிறகு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குணத்தை சொல்றேன். இப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் இந்த மாதிரி தனிமையிலையும் சரி, மக்களுக்கு மத்தியிலையும் சரி, குடும்பத்துக்கு மத்தியிலையும் சரி, இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய அத்தா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, உங்க புருஷன் இருப்பாரு, அந்த நேரத்தில் என்ன நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க. புரியுதா? இவங்களுடைய அத்தா அம்மா அண்ணன் தம்பி வந்திருப்பாங்க, யாரு சாருடைய அத்தா அம்மா அண்ணன் தம்பி. அந்த நேரத்தில் இவரு மனைவிய கொஞ்சம் அப்படியே சீன்றது, மனைவிய கொஞ்சம் பேசுறது, அப்பதான் இவர் பெரிய ராஜா மாதிரி காட்டிக்கிறது. மத்தியானம் எவ்வளவு கெத்தா வச்சிருக்க மத்தியா என் மனைவிய கைக்குள்ளார அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா, என்ன செஞ்சு வச்சிருக்கிற அப்படிங்க வேண்டியது. அப்ப உன் மனைவிக்கு அறிவு இல்லைன்னா நீ கொண்டு போய் கீழ்பாக்க மெண்டல் ஹாஸ்பிட்டல் விட்டுக்க வேண்டியது தானே, எதுக்கு வீட்டுல வச்சிருக்கிற? சரி விடுங்க, என்ன கேட்கிறேன், இப்படி எல்லாம் ஆக்ஷன்களை நீங்க பார்த்திருப்பீங்க வாழ்க்கையில, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? இருவரில் ஒருவர் மற்றவரை முழுமையாக மதிக்கவில்லை. That is the part. உங்க கணவன் மேல உங்களுக்கு முழுமையான ரெஸ்பெக்ட் கல்புல இருந்தா கண்டிப்பா அவரை பிறர் முன்னாடி காயப்படுத்த மாட்டீங்க, கேவலப்படுத்த மாட்டீங்க, குறை சொல்லவே மாட்டீங்க. அவர்கிட்ட குறையே இருந்தாலும் கூட அவசர அவசரமா அந்த குறைய மறைக்க பார்ப்பீங்க. எப்ப? கணவனின் மீது உங்களுக்கு மதிப்பு இருந்தால். அதே போலதான் தன்னுடைய மனைவியை மதிப்பவராக ஒரு கணவர் இருந்தால் இருந்தார் என்றால் கண்டிப்பா மனைவியை பத்தி குறையே சொல்ல மாட்டார், பேசவே மாட்டார். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்பட்ட விதி ஆயிருச்சு, கணவனும் மனைவியை மதிக்க கூடாது, பாடி போடி அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கணும். அதே போல மனைவியும் கணவனை மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எப்படி வேணாலும் பேசலாம், அவர் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கும். இப்ப இடையில எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்ல, அது அப்புறமா செய்தி பார்த்தா கொஞ்சம் உண்மை மாதிரியே தெரிஞ்சிச்சு. என்னன்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டுட்டான், கணவன்மார்களே நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்கள் மனைவிமார்கள் உங்களை ஏசுவதை எல்லாம் சகித்துக் கொள்ளுங்கள், மனைவிமார்கள் உங்களை திட்டுவதையும் ஏசுவதையும் நீங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளாதீர்கள், அதையெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது, இதெல்லாம் நீங்கள் சகித்துக் கொண்டு வாழுங்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே கணவன்மார்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கான். ரொம்ப சந்தோஷமா போச்சுன்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கண்டுபிடிச்ச அந்த ரூல்ஸ் அதனால நம்பர் கோர்ட் நம்பர் ஒன்னு இருக்குமே ஆர்டர் நம்பர் அதோட சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா? நினைக்காதீங்க. இங்க பாருங்க, இந்த மதிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இது முந்தைய காலத்துல எப்படியோங்க, நம்ம காலத்துல ரொம்ப முக்கியங்க, நம்ம காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனக்கு ஒரு சின்ன வாண்டு ஒன்று இருக்கு, ஒரு 2.5 வயசுல ஒரு வாண்டு இருக்கு. அந்த வாண்டுட்ட பாப்பா இங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க, அது உடனே கேக்குது, ஏ இங்க வான்னு சொல்லுங்க, திரும்பி பக்கம் போயிட்டே இருக்கு. எத்தனை வயசு வாண்டு? 2.5 வயசு வாண்டு. அத கொஞ்சி அன்பா கண்ணியமா பாப்பா இங்க வாங்க அப்படின்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டு வருது, ஏ இங்க வா அப்படின்னு சொன்னா கண்டுக்காம இவர் யாரோ நமக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை, ஏதோ வெளியில இருந்து வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்குங்களா? நீங்க உங்க பிள்ளைகளோட இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்க. அன்பா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க, செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கோபமா பேசுங்க, என்ன ரொம்ப கோபமா பேசுற அப்படின்னு சொல்லி ஓன் டென்ஷன் என்ன காட்டியா அப்படிங்கிறது இன்னைக்கு காலத்தில் சொல்லுங்களா இல்லையாமா? இப்பாருங்க, இது வந்து ஒரு இயற்கையாய் அமைஞ்சு போச்சு. அந்த ரெஸ்பெக்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அப்ப கணவன் மனைவியை மதிப்பதும் மனைவி கணவனை மதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சில கணவன்மார்களுடைய உள்ளத்துல இருக்கு, அதை கண்டிப்பா அவங்க நல்ல வாஷிங் பவுடர் போட்டு கழுவி, பினாயில் போட்டு, டெட்டால் போட்டு அதை கல்வி சுத்தமா கழுகி, அதை வந்து எவ்வளவுலாம் வாஷ் பண்ண முடியுமோ அப்படி இல்லைன்னா ஒரு சர்வீஸ் ஆச்சு கொடுத்துட்டு வந்துடணும். என்ன, மனைவியா மதிக்க கூடாது, அவளை எப்போதுமே மண்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும், மனைவியா அவளை எப்போதும் வாழ்த்துவே கூடாது, திட்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவர் காற்று பாசமா, ஏங்க உங்க மனைவி இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது பாசங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பாசம், ஏ காட்டு மிராண்டி பாசம், என்ன பாசம் இது புரியல உங்களுக்கு, என்ன பாசம் இது? தவறா நீ பாசத்துக்கு தப்பான அர்த்தம் கொடுத்து வச்சிருக்கிற, அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு தவறான ஆக்ஷனை நீ வெளிப்படுத்தி வச்சிருக்கிற கிடையாது. நம்ம மதிக்கணும், அதே போல வாழ்த்தணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும், இது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப மட்டம் தட்டுறது, குத்தி பேசுறது, குறை சொல்றது, எப்பயாவது நடந்த ஒரு தவறை எடுத்துக்கிட்டு மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது, மற்றவங்க முன்னாடி ஏசுறது, மற்றவங்க முன்னாடி அதிகாரமா அதிகார துணியில ஒரு தரம் தாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில உள்ள மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அப்படியே எடுத்துரும். ஒரு பெண்ணன நீங்க மாடி வீட்டுல மங்களால வச்சு அவளுக்கு 24 மணி நேரமும் முகல் பிரியாணிய தஸ்தர்கான்ல வச்சு ஆளை விட்டு ஆக்கிய தஸ்தர்கான்ல வச்சு சென்னை சில்க், அப்புறம் சென்னை நல்லி, சீக்குமரன், இதுல உள்ள டிரெஸ் எல்லாம் அவளுக்கு ஆர்டர் பண்ணி வைக்கிறதுல அவளுக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. தன்னுடைய கணவன் தன்னை மதித்து அன்போடு வைத்திருக்கிறாளா, அதுலதாங்க அவளுக்கு சந்தோஷம் இல்லையாங்க. உங்களுக்கு எதுல சந்தோஷம் சொல்லுங்கம்மா, இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, உங்க வீட்டுக்காரங்களுக்கு நீங்க போட்டு காட்டலாம். என்ன எதுலமா உங்களுக்கு சந்தோஷம், உங்க கணவர் சென்னை சில்க், குமரன், நஞ்சி, நல்லி, இப்படி அத்தனை ஜவுளி கடையில இருந்து உங்களுக்கு மாசத்துக்கு ஜவுளி வந்து கொடுத்துட வேண்டியது. அப்புறம் உங்க ஊர்லயே பெரிய ரெஸ்டாரண்ட் என்ன இருக்கோ அதுல மூணு வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அப்படியே வக வகையா உங்களுக்கு டேபிள்ல வச்சிருந்தது, பெரிய பங்களா வீடு கட்டி உங்களை வைக்கிறது, அது உங்களுக்கு வேணுமா? இல்ல கணவன் உங்களோட அன்பா, பாசமா, புரிந்துணர்வா, உங்களை மதிச்சு, உங்களுடைய உணர்வுகளை மதிச்சு, உங்களுடைய விருப்பங்களை கேட்டு உங்களோட ஒரு நட்பா சந்தோஷமா நடந்துக்கிறது, இது உங்களுக்கு வேணுமா? எதுமா வேணும்? அதே நீ பொங்க சேர்த்தாங்க அந்த காலம் சேர்த்து, இந்த காலத்துல காசு வேணும் சேர்த்து, துட்டு வேணும் சேர்த்து, என்னங்க ரொம்ப பேர் அப்படி சொல்றாங்கம்மா. இல்ல என்ன சரியா இருக்கு, அதெல்லாம் இருக்கிற காசு வேணும்ல மாஷா, அந்த மாதிரி இருந்துட்டா சொல்லுங்க, புரியுதா உங்களுக்குமா? அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவீங்க, நான் சொல்லி காட்டுறேன். சில இடங்கள்ல சில கேசுகள் நமக்கு வரும் பொழுது அங்க இப்படி இருக்கு, காசை மட்டும் வச்சு அங்க பிரச்சனைகள் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்படி நம்ம பார்க்கணும். அதே போல ஒரு உண்மையான ஒரு கணவனாக இருந்தால், உண்மையான ஒரு கணவனாக இருந்தால் அவன் என்ன எதிர்பார்ப்பான்? என் மனைவி தினைக்கும் பிரியாணியா சமைச்சு வைக்கணும், தினைக்கும் நாக்குக்கு ருசியா நாலு வகை சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பாப்பானா? இல்ல நான் வீட்டுக்கு வந்தா என் மனைவி என்ன அன்பா கண்ணியமா வரவேற்கணும், முக வளர்ச்சியோட என்ன பார்க்கணும், நாலு நல்ல வார்த்தையை ஆறுதலா எனக்கு சொல்லணும், எனக்கு ஒரு சந்தோஷமா ஏதாவது ஒரு சின்ன பணிவிடையை செஞ்சு என்னுடைய மனதை குளிர வைக்க வேண்டும், இதை எதிர்பார்ப்பானா? ஒரு நல்ல கணவனாக இருந்தால் இதான் எதிர்பார்க்கும். நீ சமைச்சியா, சமைக்கிறியா, வச்சிருக்கிறியா, வைக்கிறியா, பழைய கஞ்சா, புது கஞ்சா, ரொட்டியா, பாயசமா, அதெல்லாம் ஏதோ இருக்கிறத கொடு, நீ சாப்பிட்டது எனக்கு கொடு. வரும் பொழுது கனவை திறக்கும் பொழுது எப்படி திறக்கிறாங்க, எப்படி சலாமுக்கு பதில் சொல்றாங்க, எப்படி உட்கார வைக்கிறாங்க, அதெல்லாம் அங்க முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய, உணரப்படக்கூடிய ஒன்று. இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மிஸ் ஆகுது. எப்படி மிஸ் ஆகுது? இந்த மதிப்பு, ரெஸ்பெக்ட், கண்ணியம், மரியாதை, நல்ல பேச்சுகள், இது அங்க காணா போனதுக்கு பிறகு அங்க இனி பிரியாணி இருந்து என்ன பண்ண, அழகான டிரெஸ்ஸுகள் இருந்து என்ன பண்ண, சுகமான வீடுகள் இருந்து என்ன பண்ண. ஊட்டியில வந்து குளிருமா வெயில் அடிக்குமாங்க? குளிரும். ஆனா ஊட்டியில குளிர்ல இருந்துகிட்டே புழுக்கத்தோட வாழக்கூடியவங்க எவ்வளவு பேர் தான்? ஊட்டியில டிசம்பர் மாசத்துல குளிருமா குளிராதா? குளிருமா குளிராதா? குளிரும். அந்த டிசம்பர் மாச ஊட்டி குளிர்லயே சில வீடுகள்ல புழுக்கத்தோட இருப்பாங்க. என்ன புழுக்கம்? மனப்புழுக்கம், மனக்குழப்பம் மனப்புழுக்கமாக மாறிவிடுகிறது. மன பிரச்சனை அங்கே புழுக்கமாக, நெருக்கடியாக மாறிவிடுகிறது. வேர்வை வர ஆரம்பிக்கிறது, கோபம் வர ஆரம்பிக்கிறது, டென்ஷன் வர ஆரம்பிக்கிறது. மெட்ராஸ் வெயில்ல ஃபேனும் இல்ல, ஏசியும் இல்ல, ஃபேனே இல்லைனா ஏசி எங்க? அந்த வெயில்ல குடிசையில தரையில ரோட்ல ரெண்டு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவ்வளவு புழுக்கத்துக்கு இடையில இருக்கிறாங்க, ஆனா குழுமையா இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஏன்? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுதாங்க ரகசியம், வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒன்றுமே கிடையாதுங்க, நேற்றே கிடையாது. என்ன, முதல்ல உங்க கணவனை நீங்க மதிங்க, அவருக்கு ஒரு கண்ணியத்தை கொடுங்க, அவருக்கு ஒரு மரியாதையா அவருக்கு நீங்க கொஞ்சம் பணிவிட செய்யுங்க. அதே போல அவர் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதையா உங்களை நடத்தட்டும், அன்பான பெயர் கொண்டு அழைக்கட்டும். ரசூலுல்லா பாருங்க, அவங்க விரும்பினாங்கன்னா அவங்கள விட பெரிய ஆள் யாருங்க இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய மனைவிய அவங்க வாடி போடி கிறுக்கு லுசு பைக்குன்னு அழைச்சதே கிடையாது. இன்று இன்னைக்கு நம்ம எப்படி பொதுவா கணவன்மார்கள் அழைக்கிறாங்க, ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்களா, லுசு இங்க வாட்டு ரொம்ப அன்பா அடிக்கடி சொல்லுவாங்களா, உன்னை போய் கட்டண அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்களே உங்க மனைவி கிட்ட, அது ரொம்ப நான் அன்பா அடிக்கடி சொல்றதுன்னு சொல்லிட்டு எல்லா என்னங்க எப்படியோ இந்த தமிழ்நாட்டு அகராதியை கொஞ்சம் மாத்தணுங்க, தமிழ்நாட்டு லாங்குவேஜ கொஞ்சம் மாத்தணும். அன்புக்கு அடையாளம் அன்பான வார்த்தைகள், காயப்படுத்தும் வார்த்தைகள் அல்ல. கண்ணியத்திற்கு அடையாளம் கண்ணியமான வார்த்தைகள், இழிவுபடுத்தும் வார்த்தைகள் அல்ல. புரியுதா? நம்ம ஊர்ல பிள்ளைங்களை கொஞ்சுவாங்க, திட்டுவாங்க, எறும்பாடு அப்படிம்பாங்க, லூசு, பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இவன் பெருசாவான், ஓ இப்படித்தான் நம்மளும் நம்ம மனைவியை திட்டும் போல இருக்கு, அல்லது மனைவி இவோ இப்படித்தான் நம்மளும் நம்ம குடும்ப வீட்டுக்காரர வயதும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அன்பான சகோதரிகளே, இப்ப இந்த ரெஸ்பெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நீங்க தனிமையில இருக்கும் போது சரி, குறிப்பா 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 உங்களோடு பிறர் கலக்கும் போது, அது உங்களது குடும்பத்தார்களோ அல்லது வெளி மக்களோ வரும்பொழுது, நீங்க ரெண்டு பேரும் எப்படி பழகிக்க வேண்டும் என்று சொன்னா, இவர் மாதிரி யாருப்பா இவருடைய மனைவியை கவனிக்க முடியும், கண்ணியமா வச்சுக்க முடியும், அந்த மேடம் மாதிரி அவருடைய மனைவிக்கு பணிவா கண்ணியமா நடக்கக்கூடியவங்களை யாரையுமே நான் பார்த்தது இல்லையே. அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். புதுகலமான வாழ்க்கையா தான், அதான மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வீட்டுக்கு தான் கணவர் வெளியில போனாருன்னா வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவார். சில பேர் இருக்காங்க டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நான் ஆபீஸ்ல மாட்டிப்பேன், வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு போட்டு விளையாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க நேரமாச்சுங்க வீட்டுக்கு போலையான்னு சொன்னா, கொஞ்சம் லேட்டா போகுமே, கொஞ்சம் லேட்டா எனக்கு நேரமாச்சுங்க போனுங்க, இல்ல இல்ல வீட்டுல எல்லாம் தூங்கினவன போலான்னு இருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்றது? புரியுதா உங்களுக்கு? வீட்டுல தூங்கினவன போலான்னா என்ன அர்த்தம்? போன பிரச்சனை, போன ஏதாவது ஒரு டென்ஷனை மேல வச்சிருப்பாங்க, ஏதாவது திட்டுவாங்க வைப்பாங்க, சண்டை எதுக்கு? நிம்மதியா அவங்களும் தூங்கணும் நானும் தூங்குவேன் அப்படின்னு காலில் வச்சு பாத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எல்லாம் நாம் வைத்துக் கொள்ளவே கூடாது. அதே போல நான்காவது விஷயம், அன்பான சகோதரிகளே, இருவரில் ஒவ்வொருவரும் மற்றவரை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது என்று இரு தரப்பும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல புரிந்து கொள்வதில் வெளி காரணங்களை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வரக்கூடாது. எப்படி? உதாரணமா, இப்ப உங்க மாமியார், உங்க மாமியார் யாருங்க? கணவனுடைய அம்மா. அவங்க ஏதாவது உங்களை சொல்லியிருக்கலாம், அதுக்கு புருஷனா பொறுப்பு? அந்த கோபத்தை போய் புருஷன் காட்டலாமா? காட்டக்கூடாது. அதே போல இவர் ராஜா, உங்க வீட்டுக்கு போயிருப்பாரு, மாமனாரு மாமியாரு எதுவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, அந்த கோபத்தை கொண்டாந்து உங்க மேல காட்டலாமா? இதான் வெளி காரணங்களை உங்களுக்கு மத்தியில் உள்ள புரிந்துணர்வை சிதைப்பதற்கு காரணமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. நம்ம ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, கிளீனா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சில இடங்கள்ல மாமனாரு, அதாவது மருமகள், மாமனார் மாமியார் என்ன மதிக்கல, மச்சனை என்ன மதிக்கல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில இடங்களை சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இவர் வீட்டுல ஒரு நாலு பொண்ணு இருப்பாங்க, இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருப்பாரு, மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருப்பாரு, அடுத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. இவரை கேட்காம மாப்பிள்ளை முடிவு பண்ணிட்டாங்களாம், முடிஞ்சு போயிட்டு அதை உறவையே துண்டிச்சிருவாரு. ஏங்க, நீ நான் அந்த பிள்ளையை பெத்த, நீ அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் உனக்கு? அந்த பிள்ளைக்கு அத்தா அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்க முடிவு பண்றாங்க. உன் வேலை என்ன? நீ கஷ்டப்பட நல்லபடியா வச்சுக்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா போ, அதான் உங்க வேலை. நான் வீட்டுல மூத்த மருமக, என்ன கேட்காம அவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அதுக்கு ஓ மனைவி என்ன பொறுப்பு? ஓ மனைவி பொறுப்பு அதுக்கு? நீ சொல்லிருக்கலாம்ல, நீ முதல்ல அந்த கண்டிஷனை சொல்லிருக்கலாம்ல, அவங்க உன்ட்ட பேசிருப்பாங்கல்ல, அப்ப நீ சொல்லிருக்கலாம்ல, மருமக உன்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுக்கார்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மார்க்கத்துல இருக்கா? ஏதோ உனக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆலோசனையா உன்னிடத்துல கேட்டு வந்தா நீங்க சொல்லலாம். ஆனா உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் உங்க ஒய்ஃபுடைய தங்கச்சிக்கும் தம்பிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அல்லாவும் விதிக்கல, மார்க்கம் அது அவசியமும் இல்லை. அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தால் அது தேவையில்லாத ஒன்று. அப்ப நான் என்ன விஷயம் சொல்ல வர்ற உங்களுக்கு, உங்களுக்குள்ளார உள்ள புரிந்துணர்வை நீங்க டாப்பா வச்சுக்க. புரியுதா? அந்த சந்தோஷத்துல புரிந்துணர்வுல வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றையும் உள்ளார கொண்டு வந்து உங்க சந்தோஷத்தை காயப்படுத்திக் கொள்ளாதீங்க. இது நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சில விஷயங்களை சொன்னேன. இப்படியே நீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டே போலாம். அதே போல ஐந்தாவது ஒரு விஷயம் சொல்றேன், ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய கணவனின் தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், கணவனின் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அதே போல ஒரு கணவன் மனைவியின் தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், மனைவியின் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அது அறையினுடைய விஷயமாக இருக்கட்டும், ஹாலுடைய விஷயமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையின் விஷயமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ரகசியங்களை ரகசியமாகவே பேணுங்கள். இன்றைக்கு சில இடங்கள்ல கணவன்மார்களை எரிமலையாக வெடிக்க வைப்பது என்ன தெரியுமா, சில மனைவிகள் குடும்ப பிரச்சனைய குடும்பத்தில் உள்ள விஷயத்தை கொண்டு போய் வெளியில போய் பேசி அது இவருடைய காதல கேட்கும் பாருங்க, அப்ப இவருடைய உள்ளத்துல ஒரு எரிமலை வெடிக்கும் பாருங்க, அவ்வளவுதான் குடும்பமே நாசமா போயிடும். புரியுதுங்களாமா? புரியல உங்களுக்கு? அதே போலதான் கணவன் தனது மனைவி சம்பந்தப்பட்ட ரகசியம், தன்னுடைய மனைவியின் குடும்ப சம்பந்தப்பட்ட ரகசியம் அதை பத்திரமா வச்சுக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க, இங்க நான் ஆண்களை பத்தி குறிப்பா சொல்றேன், நல்லா பாதுகாக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பலவீனமானவங்க, அவங்களால ரொம்ப கடைசி கட்டத்துல தான் ரியாக்ஷன் அவங்க வெளிப்படுத்துவாங்க, அது வரைக்கும் ரொம்ப பொறுத்து பொறுத்து தான் போவாங்க. ஆனா அவங்க அப்படி பொறுத்து இருக்கிறதெல்லாம் சில கணவன்மார்கள் மிஸ்யூஸ், தவறாக பயன்படுத்துகிறார்கள். மனைவியுடைய குடும்பத்தார்களை பத்தி எப்ப பார்த்தாலும் வெளியில பேசுறது, அந்த செய்தி எல்லாம் மனைவியுடைய காதுக்கு உழுகும், உள்ள அப்படியே காயப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவர் நினைப்பார், என்னடா மனைவிக்கு நம்ம டிரெஸ் வாங்கி தர்றோம், நல்ல சாப்பாடு வாங்கி தர்றோம், பங்களா வீட்டில் வச்சிருக்கிறோம், எல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம், ஆனா மனைவி என்ன பார்த்தா சிரிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சிரிப்பா? நீங்க வெளியில அந்த மனைவி உங்க மனைவியுடைய தம்பியை பத்தி, அண்ணனை பத்தி, அக்காவை பத்தி, அம்மாவை பத்தி, அத்தாவை பத்தி ஏசுறீங்க, திட்டுறீங்க, குறை சொல்றீங்க, அதெல்லாம் அவங்க காதுக்கு போய் உழுகுது. இப்படி இருக்கும்போது ஒரு பெண் எப்படி மகிழ்ச்சியாக முக மலர்ச்சியோடு அங்க வந்து உங்களுக்கு பணிவிடு செய்ய முடியும்? அப்ப அவங்களால ஒண்ணு வெளிப்படுத்த முடியல, பலவீனம், நிர்பந்தம், அதை பயன்படுத்தி சில கணவன்மார்கள் இப்படி தப்பு செய்கிறார்கள். இது கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டிய, அவசர அவசரமாக கண்டித்து அவர்கள் திருத்த வேண்டிய ஒன்று இது. இல்லைனா நாளடைவில் இது முத்த முத்த, அப்புறம் மனைவியிடமிருந்து வேற மாதிரி ரியாக்ஷன் வர வர, அப்புறம் கடைசியில பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க. எப்படி இப்போ உதாரணத்துக்கு நீங்க செஞ்ச மாதிரி அவங்களும் அடுத்து செய்ய ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா, அவங்க 100 தடவை பொறுத்துக்கிட்டாங்க, ஆனா ஒரு ஆணால 1-2-3 தடவைக்கு மேல பொறுக்க முடியாது, சண்டைக்கு வந்துடும் இல்லையா? அப்ப என்ன ஆகும் கடைசியில? நீங்க மட்டும் சொல்லலையா, அப்ப நான் சொன்னா நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கடைசியில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குடும்பம் உடைந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரிகளே, இந்த ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், ரகசியங்களை பேணுங்கள். வீட்டின் ரகசியம் வீட்டின் நிலை நிலப்படியை தாண்டக்கூடாது. ஆறாவதாக, சில விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விடுங்கள். சில விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விடுங்கள், அதனால் ஒரு தவறு, ஒரு பெரிய ஆபத்து என்று இல்லை என்றால், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஊதி பூதகரமாக பெரிதுபடுத்தாதீர்கள். அதை அப்பப்ப கண்டிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, அதை ஒரு பெருசாக்கி சண்டை சத்திரவுகளாக ஆக்காதீர்கள். இது முன்னாடி நான் ஒன்று சொன்னேன், தப்புன்னு சொல்லி, அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இது தப்பாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், அதை நீங்க செய்ய சொல்லியிருப்பீங்க, அதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு சாதாரணமான விஷயம். இந்த சாதாரணமான விஷயங்களிலே ஏற்படக்கூடிய அலட்சியம், இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லிருப்பீங்க உங்க மனைவிட்ட, நான் வீட்டுக்கு வரும் பொழுது பெட் எல்லாம் ரெடி பண்ணி வை, சுத்தமா வை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. 2 நாள் வச்சிருந்துருப்பாங்க, 3வது நாள் ஏதாச்சும் விருந்தாளி வந்திருப்பாங்க, ஏதாவது போன் வந்திருக்கும், ஏதாவது பிள்ளைங்க பிரச்சனை பண்ணிருப்பாங்க, அதுல ஈடுபட்டு இருப்பாங்க, அங்க பெட் சரியில்லாம இருக்கும். இதுக்கு சண்டை போடுறதா? இதுக்கு கியாமத்தை உண்டாக்குறதா? இதுக்கு ரகல பண்றதா, இதுக்கு கோச்சுக்கிட்டு ஓடிடுறதா? புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனிடத்துல சில எதிர்பார்ப்புகளை சொல்றாங்க, கணவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, சில நேரங்களில் அது தவறி போயிடுது. அப்ப அதுக்காக வேண்டி சண்டை சித்திரவுகள் செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது. அப்ப சில அற்பமான விஷயங்களை அற்பமாகவே விட்டுவிட்டு அதன் மூலமாக சச்சரவுகளை பெரிதுபடுத்தக் கூடாது. அதே போல ஏழாவது ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா, இது குறிப்பா நம்ம ஊர்ல இருக்கா என்னன்னு தெரியல. கணவன் மனைவி இருவரும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிட்டோம், வேலை என்ன, சமைச்சு கொடுக்கணும், புள்ள பெத்தாச்சா புள்ளைக்கு முக்கு சரி சிந்தி விடணும், பிள்ளைக்கு ஆக்களி விடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்காங்க இல்லையா. இவர் கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளவுதான், மேடத்துக்கு வருஷத்துக்கு நாலு சேலை வாங்கி கொடுக்கணும், என்ன பெருநாள் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நாலு சேலை வாங்கி கொடுக்கணும், அப்புறம் மேடம் வந்து சிக்காயிட்டாங்களா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணணும், இதுதான் என் டியூட்டி அப்படின்னு, இதுதான் நம்ம வேலை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. எப்படிங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு சேலை வாங்கி கொடுத்தோமா, சீக்காயிட்டாங்கன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க மேடம் எப்படி நினைக்கிறாங்க, சமைச்சு கொடுத்தமா, புள்ள கொடுத்தமா, பிள்ளைக்கு மூக்கு சரி சிந்தி விட்டோமா, ஆகல் விடமா, முடிஞ்சு போச்சு என் வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்கள் இருவரும் நண்பர்களாக மாறுங்கள், வெறும் கணவன் மனைவியாக மட்டுமல்ல. எப்படி, வெறும் கணவன் மனைவி மட்டுமல்ல, அந்த கணவன் மனைவி என்ற உறவோடு நட்பு, தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப் என்ற உறவை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நட்புல என்ன செய்வீங்க என்றால், ஒருவர் ஒருவருக்கு அன்பளிப்பு தருவீர்கள், ஒருவர் ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுப்பீர்கள். அன்பளிப்பு அது எவ்வளவு விலை குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அன்பளிப்பு சந்தோஷமா, ஒரு 10 ரூபாய் பொருளா இருக்கட்டும். ஆனா இங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க, கணவன் மனைவிக்கு ஒரு பொருளை அன்பளிப்பு செய்யும் போதும், மனைவி கணவனுக்கு ஒரு பொருளை அன்பளிப்பு செய்யும் போதும் அங்க சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கிறது, சிரிச்சுக்கிட்டு கொடுக்கிறது, உங்களுக்காக பிரியப்பட்டு நான் வாங்கினேன்னு சொல்றது, இது எனக்கு பிடிச்சிச்சு நான் உங்களுக்கு வாங்கின ஆசைப்பட்டு அப்படின்னு மனைவி சொல்றது, அதே போல கணவன் சொல்றது. இப்படி அன்பளிப்பு ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்படி பரிமாறிக்கொள்ளும் போது இரண்டாமவர் அதை கண்ணியத்தோடு சந்தோஷத்தோடு ஜஸாகல்லாஹு கைரா என்ற துவாவோடு அந்த அன்பளிப்பை பெற வேண்டும். இப்ப உங்க புருஷ வெளியூருக்கு போயிட்டு வர்றார், போயிட்டு வரும் பொழுது கடைசி அன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல போய் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்கார்ஃபோ ஒரு டிரெஸ்ஸோ ஏதோ ஒரு சாமான வாங்கிட்டு வர்றார், வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்தா உங்களுக்கு வாங்கின, உனக்கு வாங்கின அப்படின்னு கொடுக்கிறார். இப்ப கொடுக்கும் போது பெரும்பாலும் மனைவிகள் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன, அப்படியா அத அங்க ஓரமா வாங்கி அப்புறம் பாக்குறேன், எப்படி அப்படியா அத அங்க ஓரமா வாங்கி பாக்குறேன், இல்லன்னா எவ்வளவு வாங்குவீங்க அப்படிம்பாங்க, என்ன பிராண்டு அப்படிம்பாங்க. முடிஞ்சு போச்சு, இவருடைய மனசு அப்படியே ஒழிஞ்சு போயிடும். உடனே கணவன் கொடுக்கிறாரா அப்படியே வேலையை விட்டுட்டு, அப்படியாங்க எனக்காக நீ வாங்கினீங்க, என்னங்க வாங்கினீங்க அப்படின்னு சந்தோஷமா அதை வாங்கிட்டு, அல்ஹம்துலில்லா நல்லா இருக்குங்க, சந்தோஷமா இருக்குங்க, ஜஸாகல்லாஹு கைரா அப்படின்னு சொல்லட்டுமே, அவ்வளவுதாங்க அந்த கணவனுக்கு 10 முகல் பிரியாணியை மொத்தமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிரம்பி போயிடும் அவர் மனசு. அடுத்த தடவை உங்களுக்கு இன்னும் அதிகமா வாங்கிட்டு வர்றதுக்கு விரும்புவார் இல்லையா, உண்மையிலேயே 10 ரூபாய் சாமானா இருக்கட்டும், ஏதோ அன்பளிப்பு உங்களுக்கு கொடுத்தாருல, சந்தோஷம் பண்ணுமா இல்லையாங்க சொல்லுங்க பாக்கலாம். அல்ஹம்துலில்லா துவாச்சீனம். இங்க இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இடையில இந்த இன்னொரு விஷயம் சொல்ல நிறைய சொல்லிக்கிட்டே வருவேன், அது முக்கியமான பாயிண்ட் மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் சாரும் மேடமுக்கு சலாம் சொல்ல மாட்டாரு, மேடமும் சாருக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க பாருங்க போன் வரும், என்னங்க சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லணுமா இல்லையா, சொல்ல மாட்டாங்க. இவரும் என்ன சமைச்சியா, சாப்பாடு ரெடியா, கூட்டு வருமா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம். இப்படித்தான் பேச்சு ஆரம்பிக்கிறது எப்படிதான், அப்புறம் முடிக்கும்போது சரி வை இல்லது பேசிக்கிட்டே இருப்பாரு, வேலை முடிஞ்சிடும் டப்புன்னு கட் பண்ணிடுவாரு, முடிஞ்சு போச்சு, குறவளை பிடிச்சு நெரிச்ச மாதிரி டப்புன்னு நெரிச்ச மாதிரி முடிஞ்சு. இது என்னங்க பேச்சு, இது எனக்கு வித்தியாசமா இருக்குது, என்னடா இது, முஸ்லிம் தம்பதிகள் தானா, மனைவியும் சலாம் சொல்றது இல்ல, கணவனும் சலாம் சொல்றது இல்ல, என்ன இது நட்பு, இது என்ன இது உறவு, இது தப்பான பழக்கம். இது சலாம முழுசா சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, போன் பேசினாலும் சரி வீட்டுக்கு வந்தாலும் சரி அவரே சொல்லலைனாலும் கூட நீங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லி அவருக்கு அவரை பதில் சொல்ல வைங்க வெக்கமா. என்னது என்னடா கணவனுக்கு சலாம் சொல்றதுல வெக்கமா, இது என்னங்க வெக்கம், இது சலாம் சொன்ன நினைச்சுக்கிட்டாருனா என்னங்க நினைச்சுக்க போறாரு, சலாம் சொன்னா சந்தோஷமா என் மனைவி எனக்கு துவா செய்யறாங்கன்னு நினைக்க போறாரு, எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா. அதே போல ஜஸாகல்லாஹு கைரா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கணவரார் உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாரு, ஏன் உங்க மனைவி உங்களுக்கு ஏதாவது சமைச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு சமைச்சு வைக்கிறாங்க, நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு நல்லா இருந்துச்சு, இது என்னையாது அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாகல்லாஹு கைரா, அல்லாஹ் உனக்கு நற்கூலி கொடுக்கட்டும், அல்லாஹ் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு துவா செய்யணும். யார் செய்யறாங்க, ஒண்ணும் கிடையாது, வாழ்த்துறதும் கிடையாது, துவாவும் கிடையாது, எல்லாம் சப்புன்னு போயிட்டு. அப்ப இந்த அன்பளிப்பு கொடுக்கப்படும் போது அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லா எவ்வளவு பெரிய மனிதருங்க, அவங்க சொல்றாங்க கவனிங்கமா கவனிங்க, அரபு நாட்டில் நம்ம இந்த ஆட்டுக்கால்லாம் யூஸ் பண்றோம் பாருங்க, பாயான்னு சொல்லி யூஸ் பண்றோம்ல, அரபு நாட்டில் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஆட்டில் உள்ள மட்டன் எடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க, நம்ம குடல் ஈரல் நொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் காலி பண்றோம் பாத்தீங்களா, அங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆட்டை வெட்டினாங்களா கறியை தூக்கி தொங்க விட்டாங்களா பாக்கி எல்லாத்தையும் தூக்கி மண்ணில் போட்டு மாச்சுக்குவாங்க. ரசூலுல்லா சொல்றாங்க அப்படி தூக்கி போடக்கூடிய பொருள்கள்ல அந்த ஆட்டு கால் இருக்கு, அதுதான் ரொம்ப கடைசி, அதை ஒருத்தர் எடுத்துட்டு வந்து எனக்கு அன்பளிப்பா கொடுத்தால் கூட நான் அதை பெற்றுக் கொள்வேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய மனிதருங்க, எவ்வளவு பெரிய மனிதர், ஒருத்தர் எனக்கு அப்படி தூக்கி போடப்பட்ட ஒரு ஆட்டுக்காலை எடுத்துட்டு வந்து முகமதே சொல்லாலும் உங்களுக்கு நான் இந்த ஆட்டுக்கால அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா நான் அதை வாங்கிக் கொள்வேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், அன்பளிப்பு கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, நான் ஒரு அத்தர் கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அதுக்கு தலைகீழ பாப்பாரு, என்னடா இது அத்தனை கொடுத்தா அதை எடுத்து தடவி பாக்குறத விட்டுட்டு இப்படி தலைகீழ பாப்பாரு, பார்த்துட்டு இது 2 வருஷத்துக்கு முன்னாடி மேனுபேக்சர் ஆன மாதிரி தெரியுது என்பாரு. ஆகட்டுமே என்ன ஆகி போச்சு, அதுல எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு, இன்னும் 2 வருஷம் கிடைச்சு, அதுக்கு நான் என்ன பண்றது, சரி அல்ஹம்துலில்லாஹ் தடவி பார்த்து சந்தோஷமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு தடவி பார்த்து முஃப்தி சார் இது வந்து மேனுபேக்சரிங் டேட் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்புறமா நீ தடவி பார்க்க வேண்டியது, உனக்கு மூக்கு அடைச்சு போயிருக்கும், சளியா போயிருக்கும், இந்தியாவில் உள்ள தூசியில இவ்வளவுதான் வாசம் வரும், அதுக்கு நான் என்ன பண்றது, வாசம் கம்மியா இருக்கு எவ்வளவுக்கு வாங்கினீங்க அப்படிங்க வேண்டியது. முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இனி ஏதாவது ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு வரதுக்கு மனசு வருமா சொல்லுங்க பாக்கலாம். அன்பளிப்பு கொடுக்கப்பட்டால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ரசூல்லாக்கு முன்னாடி அன்பளிப்பு வருங்க, பழங்கள் அன்பளிப்பா கொண்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, உண்மையிலேயே புளிப்பா இருக்கும், 4 ரூபாய் நல்ல முறையில் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது வச்சுங்களேன், அப்ப சந்தோஷமா சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், அப்படி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க, அன்பளிப்புகளை குறை சொல்ல மாட்டார்கள். சில பேர் உடனே பார்ப்பாங்க, பார்த்துட்டு எப்படியாவது இந்த காலத்துல தான் எல்லாம் ஈஸியா போயிடுச்சு, உடனே அப்படி போன் எடுப்பாரு, அப்படியே நெட்ல போட்டு பாப்பாரு இது எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு நமக்கு அப்படின்னு புரிஞ்சு புரிச்சுக்காரு. எவ்வளவு மட்டரகமான குணத்துல புத்தியில நம்ம இருக்கோம் பாருங்க, சொல்றது கோச்சுக்காதீங்க. என்னமா உங்களுடைய கணவன் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு அன்பளிப்பு வாங்கி கொண்டாந்து கொடுத்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் வளையல் வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி போடாது. அதே போலதான் நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமா ஒரு சாப்பாடோ ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு வைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதிரி அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்வதும், அன்பளிப்புகளின் போது அந்த அன்பளிப்புகளை அங்கீகரித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்துவதும் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக குதூகலமாக ஆகும். புரியுதுங்களா? அதே போல இன்னொரு விஷயம், 10 விஷயம் சொல்லி இன்ஷால்லா முடிச்சோம். இது 8வது விஷயம். கொஞ்சம் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள், உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது நம்ம ஊர் தானே எடுத்து ஆக வேண்டியிருக்குது, என்ன பண்றது? எப்படின்னு சொன்னா, இந்த கல்யாணம் பண்ணி 3 மாசத்துக்கு பொண்ணு ரொம்ப கிளீனா அழகா பொண்ணு மாதிரி இருப்பாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. கடைசியில ஒரு புள்ள பெத்த உடனே முடிஞ்சு போச்சு கதை. அதோட ஒரு நைட்டியை வாங்குவாங்க, அந்த நைட்டியிலேயே கடைசி வரைக்கும் ஓட்டிடுவாங்க. அந்த நைட்டி பிஞ்சி நூலா போய் என்ன, அதை எத்தனை தடவை துவைச்சாலும் அது கலரே அப்படித்தான் ஆகி கடைசியில அது துவைச்சு என்னத்தை வாசனையை போட்டு துவைச்சா கூட அந்த நாட்டம் போவாது. அதே நைட்டிலேயே வீடு புலா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன வாழ்க்கை? டிரெஸ் எல்லாம் அம்மாரில கூட்டிருக்கோம், எப்ப தெரியாது கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட மாட்டாங்களா? அப்ப பாக்கணுமே, எல்லாத்தையும் எடுத்து இறக்கி போட்டு மேட்ச பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து சிவி சிங்காரிச்சுக்கிட்டு பவுடரை போட்டு என்ன ஜிவி சிவி டிரெஸ் மாத்தி போட்டு வர 4 பேர்ட்ட வர கேட்டுப்பாங்க ஐடியா வீட்டுக்கு வந்துருக்க வேண்டியது, நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா இதை போட்டுமா அதை போட்டுமா சொல்லு. இல்லங்க, தப்புங்க. நீங்க 10 பிள்ளைய உங்க கணவனுக்கு பெற்றுக்கிட்டாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு புது பெண் தாங்க, மணமகள் தான். நீங்க லைஃப் அப்படியே நீங்க மெயின்டெய்ன் பண்ணுங்க. கல்யாணம் அன்னைக்கு மட்டும்தான் மணமகளா இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து கிழவியா இருக்கணும் அப்படின்னு யாருங்க இஸ்லாம் உங்களை சொல்லி கொடுத்துருக்கு? நான் கேட்கறேன் உங்களுக்கு, ரசூலா அப்படி சொல்லி கொடுக்கலங்க? ரசூலா எழுத்துருமா சொல்றாங்க, போருக்கு போயிட்டு வருவாங்க. நான் சொல்றது கோச்சுக்காதீங்க. ரசூல் சொன்னாலும் போருக்கு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்துட்டா மதினாக்குள்ளார என்ட்ரி ஆயிட மாட்டாங்க. சஹாபாக்கள்லாம் மனைவி மக்களை போக சந்தோஷமா வேகமா குதிரையை ஓட்டிட்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுவாங்க, எல்லாம் நின்றுவாங்க. மதினாக்கு வெளியில நின்றுட்டு எல்லாரும் குளித்து சுத்தமாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு கட்டளை போடுவாங்க. அந்த பயணத்துல இருந்து வந்த டிரெஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மாத்திக்கிட்டு குளிச்சு சுத்தமாயி நீங்க ரெடி ஆயிடுங்க. இங்க இவங்க தங்கினவனையே மனைவிமார்களுக்கு செய்தி அனுப்பிடுவாங்க ஒருத்தர் மூலமா. மதினால இந்த மாதிரி போன படை போன பயண கூட்டம் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிருவாங்க. அங்க மனைவிமார்கள் அவங்களும் குளிச்சு சுத்தமாயி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமா இவங்க என்ட்ரி ஆவாங்க. இது எப்படி இருக்கும்? இதுதான் லைஃப். எது லைஃப்? இதுதான் லைஃப். இன்றைக்கு எப்படின்னு சொன்னா, இவரை பார்த்தா அந்த கல்யாணம் அன்னைக்கு கோட்டு சுட்டு போட்டாரு பாருங்க. சில பேர் வாடகைக்கு எடுத்து கோட்டு சுட்டு போடுறாங்க, கோட் சூட் வாடகைக்கு விடப்படும் சொல்லிட்டு. சரி விடுங்க, எப்படியாவது போட்டார, அதோட முடிஞ்சுங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு பிஞ்ச கேள்வி வச்சிருப்பாரு வீட்டுக்கு வந்தவுடனே, அதை எடுத்து போட்டுப்பாரு. அப்புறமா ஒரு பிஞ்ச பணியில் வச்சிருப்பாரு பக்கிட்டு மாதிரி, அதை எடுத்து போட்டுப்பாரு. இப்படியே உட்காந்துருப்பாரு. இவரை பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஆசை வருமா, ஐயோப்பா என்னடா இப்படி இருக்காரு, என்னடா ஆச்சு இவருக்கு, பக்கிட்டா வீட்டுக்குள்ளார வந்த மாதிரி, இது என்ன கோலம் இது சொல்லுங்க பாக்கலாம். இதே போல இந்த அம்மா இல்லங்க, அப்படி கிடையாதுங்க வாழ்க்கை. உங்களுக்கு வயசு 50, 60, 70, 90 கிடையாதுங்க. எப்போதுமே உங்கள் கணவனுக்கு நீங்கள் மனைவி மணமகள், அவர் உங்களுக்கு மணமகன், நீங்க அவருக்கு மணமகன், நீங்க அவருக்கு வந்து மனைவி, அவர் உங்களுக்கு கணவன், ரெண்டு பேருமே நீங்க சந்தோஷமா இருப்பதற்குண்டான அனுமதியை மட்டுமல்ல அல்லாஹ் கட்டளையவே கொடுத்திருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கெட்ட குணத்தை சொல்றோம் பாருங்க, ஒரு 2 புள்ள 3 புள்ள பெற்றவங்க அல்லது பேரை பெற்று எடுத்துட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிட இருக்காங்க, வீட்டில் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு உதாரணத்துக்கு 60 வயசாச்சு புருஷனுக்கு, இவங்களுக்கு ஒரு 50, 55 வயசாச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த 50 வயசான ஒரு பெண்ணு, 55 வயசான ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்க, ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன தலைவிதின்னு சொன்னா, இது உங்க பக்கம் இருக்கான்னு தெரியல, இந்த ஒரு கைலி உருவிக்கும், பத்தாய் கைலின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பட்டதில்லை. அந்த தஞ்சாவூர் சைடுலாம் ராமநாடு சைடுலாம் உங்களுக்கு இருக்கும் ஒரு கைலி உணவு, பத்தாய் கைலின்னு சொல்லிட்டு ஒரு கைலி ஒன்று இருக்கும், அது இந்தோனேஷியா இருந்து அந்த காலத்தில் வந்துட்டு அந்த கைலி ஒன்று போட்டுக்கணுமா. அப்புறம் ஒரு சட்டை ஒன்று, ஆண்கள் போடுறாங்கள சட்டை, அரக்கை சட்டை மாதிரி ஒரு சட்டைய போட்டுக்கணுமா, ஒரு தாவாணி, இப்படித்தான் அவங்க வீட்டில் இருக்கணுமா, அதுதான் ஒழுக்கமா. எப்படி பாருங்க, அந்த பெண்ணு ஒரு நல்ல சேலையோ நல்ல ஒரு டிரெஸ்ஸையோ போட்டுக்கிட்டு அவங்களுக்கு கணவன் இருக்காங்கல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம் என்று சொல்லியிருக்கா, நீங்கள் 50 வயசு ஆகிவிட்டால் உங்கள் கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னா மார்க்கம் இருக்கு. எப்போதுமே அவர் உங்களுக்கு கணவருங்க, அவருக்கு நீங்க மகிழ்ச்சியை கொடுக்கணும், கண் குளிர்ச்சியை கொடுக்கணும், அதே போல உங்களுக்கு அவர். அப்ப அவங்க சந்தோஷமா அழகா சிவி சிங்காரிச்சு சுத்தமா இருந்தா பாடுறா இந்த கிழவிக்கு. இந்த வயசுல இவளுக்கு பவுடர் கேட்குது பத்தியா, இந்த வயசுல இவளுக்கு பாரு புது டிரெஸ்ஸா மேக்கப் பத்தியா, இந்த கிழவி கிட்ட கேட்டுக்கு பத்தியா. நான் சொல்றேன், இப்படி யாராவது சொன்னா அது குஃப்ருடைய வார்த்தைன்னு புரிஞ்சுக்கணும். அது என்ன வார்த்தை, அது என்ன வார்த்தை, அது நான் சொல்றேன். உங்க அம்மாவும் உங்களுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அத்தா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா நல்ல சிலையை கட்டு, அம்மா நல்ல சுத்தம் சுத்தமா இரு, அத்தாவுக்கு கண் குளிர்ச்சியா சந்தோஷமா நீ இரு அப்படின்னு நீங்க உங்க அம்மாவுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. புரியுதா? ரொம்ப வீட்டுல எப்படின்னு சொன்னா புள்ள ஏதாவது சொல்லிடுவானோ, மக ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே பாவம் அந்த ரெண்டு பேரும் ஏதோ வீட்டுக்கு விருந்தாளி வந்த மிஸ்கின் மாதிரி இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? தப்புங்க இது, முட்டாள்தனங்க, கிங்குத்தனங்க இது. யாரு அவங்கள தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏஜ் லிமிட் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தப்பு செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது, தப்பான வழியில போக கூடாது. 90 வயசு கணவனா இருந்தாலும் சரி, 80 வயசு மனைவியா இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனுக்காக அவள் தன்னை குமரியாக அலங்கரித்துக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை, மாறாக அலங்கரித்துக் கொள்ள சொல்கிறது மார்க்கம். புரியுதுங்களா? அப்ப இந்த அலங்காரம் இருக்குது, இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சு கொள்ளுங்க. புரிஞ்சா இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ளணும், நீங்க ரசிக்கணும், உங்க மனைவியினுடைய அலங்காரத்தை நீங்க ரசிக்கணும், அது மார்க்கம் உங்களுக்கு கட்டளையிட்ட ஒன்று. அதே போல உங்களுடைய கணவனின் அலங்காரத்தை நீங்கள் ரசிக்க வேண்டும். நம்ம ரசிக்கிறதுக்கு ஹலாலான ரசனை, ஹலாலான ரசிப்பு, கணவனை மனைவி ரசிப்பதும், மனைவியை கணவன் ரசிப்பதும். அப்ப அந்த ரசிப்பு என்பது எப்படி இருக்கும்? அலங்காரம் இருக்கும் போது, அழகுபடுத்திக் கொள்ளும் போது இருக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. அப்பதாங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் குதூகலமா போகும். நான் ஒண்ணு கேக்குறேங்க, அலங்காரம் தேவையில்லை, அழகுபடுத்திக்க தேவையில்லைன்னு சொன்னா, ஒருத்தர் நான் மறுமையவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் முசல்லாவை விட்டு வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு இருந்தா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாரு தாங்க? யாரு தான்? ரசூல்லா தான். சொல்லுங்க, ரசூலுல்லாவே சொல்லாலு சிலம் தங்களை அலங்கரிச்சிருக்காங்க. எப்படி? நபி சொல்லாலு சிலம் அவர்கள் தங்களை அலங்கரித்திருக்கிறார்கள், நபியின் மனைவிமார்கள் நபிக்காக தங்களை அலங்கரித்திருக்கிறார்கள். அப்ப நாம எப்படிங்க எனக்கு துன்யா தேவையில்லைன்னு சொல்லி அலங்காரம் செய்யாமல் இருக்க முடியுமா? துன்யா தேவை, துன்யாவில் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஆகிரத்துடைய வாழ்க்கையை இபாதத்தை மகிழ்ச்சியாக நாம் கழிக்க முடியும். அதே போல 10வது விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய குணங்களை மேம்படுத்த பாருங்கள், இந்த குணம் தான் உங்களுடைய ரூஹை அழகுபடுத்தும். நீங்கள் போடக்கூடிய ஆடை, நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய உங்களுடைய மேக்கப், இதெல்லாம் உங்களுடைய உலகம் உங்களுடைய உடலை தான் அழகுபடுத்துமே தவிர உள்ளத்தை உயிரை அல்ல. உங்களது உள்ளத்தை உயிரை அழகுபடுத்தக்கூடியது உங்களுடைய அஹ்லாக், உங்களுடைய நற்குணங்கள், நற்பண்புகள். அந்த ரூஹ் அலங்காரமாயிற்று, அந்த ரூஹ் அலங்காரமாகிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவான குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக, குதூகலமான ஒரு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். குணம், புரியுதா? அதனாலதான் ஒரு பெண்ணை பத்தி நீங்க பொதுவா உங்களுக்குள்ளார பேசும்போது, அவ அழகா இருந்து என்ன பண்ண, அவ குணம் மோசமா இருக்கே, அவ குணம் கெட்டவளா இருக்காளே சொல்றீங்களா இல்லையா? உங்க மருமகளை பத்தியோ உங்களுடைய குடும்பத்துக்கு வந்த ஒரு பெண்ணை பத்தியோ என்ன நல்லதாங்க இருக்கு, அவள்கிட்ட படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருந்து என்ன பண்ண, குணம் சரியில்லையே, பேச்சு சரியில்லையே, பழக்கம் சரியில்லையே, எரிஞ்சு உழுகிறாளே, ஏற்றுறாளே, திட்டுறாளே, அந்த மாதிரியான கெட்ட குணங்களை நீங்கள் சொல்லி நீங்கள் வருந்துவதை நாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அஹ்லாக் நம்முடைய குணங்கள். அப்ப நல்ல குணம்னா என்ன அப்படின்னு ஒரு பட்டியலை முதல்ல தயாரி. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது எனக்கு ஈஸி ஒரு பட்டியலை, ஆனா நான் இப்ப சொல்லல. நீங்களா வீட்டுல போய் ஒரு டைரி உங்களுக்கு ரெடி பண்ணி நற்குணங்கள் நற்பண்புகள் என்ன, பிறரோடு பழகும் போது என்னென்ன உயர்ந்த குணங்களை பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நீ குர்ஆன்ல தேடுங்க, ஹதீஸ்ல தேடுங்க, நல்ல நூல்கள்ல தேடி ஒரு லிஸ்ட் போடுங்க. அப்புறம் பிறரோடு பழகும் பொழுது தவிர்க்க வேண்டிய கெட்ட குணங்கள், கெட்ட பழக்கங்கள், தீய பண்புகள் என்று என்னென்ன, அதுக்கு ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டுட்டு இந்த வலது பக்கம் போட்டீங்கன்ன நற்குணங்கள் அதெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. இடது பக்கம் போட்டீங்க பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எது உங்கள்கிட்ட இருக்குதோ அப்படியே ஒண்ணு ஒன்னா டிக் பண்ணி அதை வெளியாக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு பிறகு பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் எப்படி ஒரு குதூகலமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைச்சு தருவான் என்று கண்டிப்பா அல்லாஹ் கொடுக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக நான் உங்களது சூழ்நிலைகளை மாற்றுவேன். அப்ப நாம் நல்லவர்களாகவும் நற்குணங்களை உடையவர்களாகவும் நாம் நம்மை மாற்ற நினைக்கும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானே தவிர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மாற்றம் செய்து விட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கூறிய இந்த விஷயங்களை எனது வாழ்க்கைக்கும் உங்களது வாழ்க்கைக்கும் படிப்பினை உள்ள பாடம் உள்ள நல்ல விஷயங்களாக ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியான நல்ல குடும்ப வாழ்க்கையை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், தீய சூழ்ச்சிகள், தீய குழப்பங்களிலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக, எல்லா முஸ்லிம்களையும் மூமின்களையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.